மாவீர மகுடம். பிரிகேடியர் சொர்ணம்
வணங்குகிறோ மகாவீரரே, வணங்குகிறோ மகாவீரரே,
பன்னாட்டு சதிகளும் சிங்கள படையுமிழைந்து தமிழின் அழிப்புக்கு எதிராக களமாடி நின்றவளை சிங்கள இராணுவத்தின் இறையணை தாக்குதலில் 15/5/2009 அன்று வீரச்சாவை தழுவிக்கொண்ட தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினரும் முதுநிலை கட்டளை தளபதியுமான பிரிகேடியர் சொர்ணம் அவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம். 26 வருடங்கள் அயராது உழைத்த வீர தளபதி பிரிகேடியர் சொர்ணம். திருகோணமலை எப்போதும் அலையெழுந்து ஆர்ப்பரிக்கும் ஓர் அழகிய நகரம், தமிழினத்தின் தலைநகரம் என்ற சிறப்பு பெற்று நிமிர்ந்து நின்றது. அந்த தலைநகர்தான் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு ஈடுணியற்ற போராளிகளை ஊந்தளித்தது. மானிப்பாயில் பிறந்த பொழுதும் திருமலை அரசடி வாழைத்தோட்டம் என்ற ஊர்தான் இவரை சிறுபரையத்திலிருந்து மாபெரும் வீரனாக வீரத்தை ஊட்டி வளர்த்தவன். தந்தை ஜோசப்புக்கும் தாய் திரேசம்மா அவர்களுக்கும் மகனாக பிறந்தவர்தான் பிரிகேடியர் சொர்ணம். ஆண்டனிதாஸ் இவரது இயற்பெயர். இளமை காலத்திலே குறும்புத்தனம் மிக்கவராகவும் உயர்ந்த கம்பீரமிக்க தோற்றமுடைய ஆற்றல் மிக்க சிறுவனாகவும் வளர்ந்தவர். பாடசாலையிலும் திறமையோடு படித்து உயர்தரம் வரை சென்றவர். உடற்பயிற்சியிலும் தற்காப்பு கலையிலும் சிறப்பாக செயற்பட்டு சிறந்த மாணவனாக திகழ்ந்தார். மாணவ பருவத்தில் பொதுப்பணிகள் வேலைகள் என்றால் இவர்தான் முன்னிற்பார். இந்த காலகட்டத்தில்தான் தமிழர்கள் வாழ்ந்த மண்ணை சிங்களவர் சிங்கள பூமியாக்க மும்முரமாக ஈடுபட்டிருந்தவளை தமிழர்களுக்கு எங்கு மீதிலும் அநீதி படுகொலைகள் கற்பழிப்புகள் இதை கண்டு சிறுவயதிலேயே கொதித்தெழுந்தார். திருகோணமலை புனித சூசியப்பர் கல்லூரியிலும் உயர்தரம் பயந்து கொண்டிருந்தவர்களை சிங்கள படையினரதும் இனவாதிகளதும் கொடூரங்களைக் கண்டு அநீதியை தட்டி கேட்க என்றார். போராடித்தான் ஆக வேண்டும் என்று தன்னை போராட்டத்தில் இணைத்துக் கொள்ள விரும்பினார். ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு வழிகளில் போராடி கொண்டிருந்தன. அதில் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது என்பது அக்காலகட்டத்தில் மிக சிக்கலான விடயம். ஆனால் தனது இலட்சிய போராட்டத்துக்கு சரியானது விடுதலை புலிகள் இயக்கம் என்று 1983 செப்டம்பர் 12 அன்று தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். தேசிய தலைவரின் செயற்பாட்டின் ஊடாக சரியானதோர் முடிவெடுத்து போராட்டத்தின் அத்திவார கற்களாக திகழ்ந்த மூத்த தளபதிகளில் இவரும் ஒருவனாக நின்று போராட்டத்தை வளர்த்தெடுத்தார். சொர்ணம் என்ற பெயரோடு சமர்ப்புலி வளரத் தொடங்கியது. பயிற்சி காலங்களில் திறம்பட செயல்பட்ட இவர் யாழ்ப்பாண முல்லைத்தீவு கிளிநொச்சி திருகோணமலை மட்டக்களப்பு மணலாறு மாவட்டங்களிலும் அதன் காடுகளிலும் எதிரியை திணறடித்தவர். மாவட்டங்களில் பெரும் காடுகளுக்கூடாக நீண்ட நடைப்பயணத்தை சோர்வின்றி மேற்கொண்டு போராட்டப் பணிகளை திறம்பட செயல்படுத்தினார். வேவுகணி, பதங்கி தாக்குமணி, விநியோக அணி, வழிகாட்டிகள் என காட்டுக்குள் பெற அணிகளை உருவாக்கி கிழக்கு மாகாணத்தில் எதிரியின் தடைகளை எல்லாம் சவாலாக ஏற்று எதிர்த்து நின்று போராடி சாதனைகள் படைத்தவர். இவரது போரிடும் ஆற்றலையும் முடிவெடுக்கும் தன்மையையும் தேசிய தலைவர்கள் இனம் கண்டு இதற்கு அமைவாக தலைவர்களால் கொடுக்கப்படும் கட்டளைகளுக்கு செயல்வடிவம் கொடுத்து காட்டிய கட்டளை தளபதியாக திகழ்ந்தார். சொர்ணம் கதைக்கின்றான் என்றால் சிங்கள படைக்கு கதைகலங்கும் அந்த அளவுக்கு தனது போரிடும் ஆற்றலை வளர்த்து கொண்டவர். இவர் வெற்றிவாகை சூடிய சமர்க்கலங்கள் அதிகம். ஆகாய கடல் வெளிச்சமர், மாங்குளம், தவளைப்பாய்ச்சல், மண்டதீவு, மண்கண்டிமலை, இதயபூமி, புலிப்பாய்ச்சல், சூரிய கதிர் ஓயாதல்கள் என பல வெற்றி சமர்களை எல்லாம் வழிநடத்திய சமர்க்கள தளபதிகளில் இவரும் ஒருவர். இவர் படை ஒழுங்குபடுத்தும் சிறப்பை புலிப்பாய்ச்சல் நடவடிக்கையில் கண்டு வியப்படைந்தார்கள். ஜெயசிக்ரு படை மீது திட்டமிட்ட தாக்குதல் மேற்கொள்ள பலமுறை தேசிய தலைவரிடம் அனுமதி கேட்டபோதும் கிடைக்கவில்லை. ஜெயசிக்ரு படை ஒட்டுசுட்டான் வரை முன்னேறி நிலை கொண்டிருந்த வேளையில் தேசிய தலைவர்களால் ஒட்டுசுட்டான் நெடுங்கேணி, கருப்பட்ட முடிவு போன்ற படைத்தளங்கள் மீது திட்டமிட்ட தாக்குதல் மேற்கொள்வதற்கு தளபதி சொர்ணத்துக்கும் தளபதி ஜெயம் அவர்களுக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது. பல வருடங்களாக ஆமைமுகத்தில் நகர்ந்து வந்த ஜெயசிக்ரு ராணுவ நடவடிக்கை 3 நாட்களில் பழைய நிலைக்கு விரட்டி அடித்த பெருமை இந்த வீர தளபதி சொர்ணத்தையும் சாரும். இம்ரான் பாண்டியன் படையணியில் முதல் தளபதியாக விளங்கியவர் தலைவரை பாதுகாக்கும் பணியை பொறுப்பேற்றார். திறம்பட செய்த வீர தளபதியோடு தலைவர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட சிலர் துரோகம் அடைத்த போது தலைவருக்கு அருகில் நின்று துரோகத்தை துடைத்தறிந்தவர் தலைவர் அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களில் இவரும் ஒருவராக இருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் செய்யுமாறு தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். அதன்படி ஜனனி என்ற போராளியை திருமணம் செய்து மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்தார். தனது திருமணத்துக்கு தலைவர் அவர்கள் வருவார்கள் என்பதால் தனது இடுப்பு வேட்டிக்குள் கைத்துப்பாக்கியை வைத்திருந்தபடியே தாலி கட்டியவர். அந்த அளவுக்கு தேசத்தலைவனின் பாதுகாப்பில் எந்நேரமும் விழிப்பாக இருந்து தலைவரை ஆழமாக நேசித்தவர். விடுதலை போராட்ட விளமியங்களிலிருந்து என்றுமே அவர் தவறியதில்லை. விடுதலை மரபியை வாழ்வாக கொண்டு வாழ்ந்து காட்டியவர். அதேபோல் தனது போராளிகளையும் வளர்த்தெடுத்தவர். நான் சொர்ணமணியோட நின்றனான் என்றால் இந்த தளபதிகளும் எந்த கேள்விகளுமின்றி அவனுக்கு கடமை வழங்குவார்கள். அந்த அளவுக்கு போராளிகளை புடம் போட்டு வளர்த்த ஆற்றல் மிக்க தளபதி. இயக்கத்தில் இக்கட்டான காலங்களில் எல்லாம் திறம்பட செயல்பட்டு தடைகளை உடைத்தறிஞ்ச தளபதிகளில் இவரும் ஒருவர். இந்த வீர தளபதி கேப்பாப்புலவிலும் தேவிபுரத்திலும் ஊடரப்பு தாக்குதல்களை வழிநடத்தி நூற்றுக்கணக்கான சிங்கள படையை கொன்று திணறடித்தவர். தேவிபுர ஊடரப்பு தாக்குதலில் விழுப்புணடைந்து தனது கால் இயலாத நிலையிலும் முப்படைகளையும் பொருட்படுத்தி இறுதி மூச்சுள்ளவரை எதிரியோடு சண்டை பிடித்து காட்டிய வீர தளபதி. தமிழீழ விடியலுக்காகவும் தமிழ் மக்களின் சுபீட்சமான வாழ்வுக்காகவும் 26 வருடங்கள் அயராது உழைத்த கட்டளை தளபதி. இவரது மூர்க்கமான சமரைக் கண்டு சிங்கள படை கதிகலங்கியது. எதிரி எதிர்த்தாக்குதலாக பெருந்தொகையில் தமிழ் மக்களை கொன்று குவித்தான். மக்களுக்காக போராடும் போது மக்களை இறக்கிறார்கள் என்றபோது இவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. எமது மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் விடிவுக்காகவும் போராட்டத்தை நேசித்த இவரால் போராட்டத்தை கைவிட்டு சரணடைய முடியவில்லை. எனவே போராட்ட மரபுக்கேற்ப தனது இலட்சிய உறுதிப்பாட்டோடு தன்னை தமிழீழ விடியலுக்காக 15/5/2009 தன்னை விதையாக்குகிறார். பிரிகேடியர் சொர்ணம் அவர்கள். பிரிகேடியர் சொர்ணம் அவர்களின் மாவீரமுகம் கேட்டோம்.
கோயில் மணி யோசையிட தேகம் மெல்ல உயிர் பெறும் ஆறு மணி வாசல் மெல்ல தீரம் தீடும்
கல்லறை தெய்வங்கள் கண்ணேறே வந்து என்னவோ கதைப்பார்கள் அந்த புண்ணிய நேரத்தில் வண்ணங்கள் ஆயிரம் பின்னவே சிரிப்பார்கள்
இது குருதியோடும் நரம்பில்லாடும் உணர்வின் அனுபவம் யாரும் வெளியில் நின்று அறிய முடியா புதிய தரிசனம் கண்ணேதீரே வந்தெழுவார் காத்திருப்போர் காதுகளில் வார்த்தை ஒன்று பேசிடுவார்
தீபங்கள் ஏற்றிடும் தோழர்களை பார்த்து தாகத்திற்கும் பதில் கேட்பார்கள் வண்ணப்பூவுடனே வரும் தோழியரை பார்த்து தேசத்திற்கும் பழி கேட்பார்கள்
இது குருதியோடும் நரம்பில்லாடும் உணர்வின் அனுபவம் யாரும் வெளியில் நின்று அறிய முடியா புதிய தரிசனம்
கல்லறை மேனியர் கண் திறப்பார்களே கார்த்திகை நாளிலே அவர் கண்டிரந்தி சின்ன கும்பகைத்து வந்து கைதோழுவார்களே மேரிலே
அன்னவதை பாடுதற்கு இந்த எண்ணம் போதவில்லை
கல்லறையில் போடுதற்கு
கொடி மலர் தூக்கவில்லை கொடி மலர் தூக்கவில்லை
கல்லறை மேனியர் கண் திறப்பார்களே கார்த்திகை நாளிலே அவர் கண்டிரந்தி சின்ன கும்பகைத்து வந்து கைதோழுவார்களே மேனியிலே